بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, الخلفاء الراشدون நேர்வழி பெற்ற ஖லீஃபாக்களுடைய வரிசை தொடரிலே மூன்றாவதாக நாங்கள் இப்பொழுது பார்க்க போவது உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சுயசரிசை தொடர்பான சில அடிப்படையான செய்திகளையும் அவர்களுடைய ஆட்சி பற்றிய முக்கியமான சில தகவல்களையும் நாங்கள் இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம். அபுபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவருக்கும் இருந்த சிறப்புகளை போலவேதான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பல சிறப்புகள் காணப்படுகின்றன. அதுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மதீனாவிலே ஒரு தோட்டத்துக்குள் நுழைகிறார்கள். அந்த தோட்டத்துக்கு வாயில் காவலராக அபூ மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு மனிதர் வந்து அந்த தோட்டத்துக்குள் நுழைய அனுமதி கேட்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி வழங்குங்கள், அவருக்கு சுவனத்தை கூட நன்மாராயம் கூறுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அனுமதி வழங்கப்பட்ட மனிதர் யார் என்று பார்த்தா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதன் பின்னாடி இன்னொரு மனிதர் வந்து அந்த தோட்டத்துக்குள் நுழைய அனுமதி கேட்கிறார். அந்த சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுங்கள், அவருக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த இரண்டாவது அனுமதி கேட்ட மனிதர் யாருன்னு சொன்னா அது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்து அந்த தோட்டத்துக்குள் நுழைய அனுமதி கேட்ட சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அமைதி காத்த பின்னர் மறுபடியும் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள், அவருக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக வந்த அந்த மனிதர் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு என்பதை நாங்கள் ஹதீஸில் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் முன்னர் பார்த்த ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உஹுத் மலையின் மேலே இருக்கிறார்கள். அப்பொழுது உஹுத் மலை அசைகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலையே நீ அமைதியாக இரு, உனக்கு மேலே ஒரு சித்திக்கும் இரண்டு ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்திகள்லாம் வச்சு பார்க்குற சமயத்தில் அது அந்த இரு ஷஹீதுகள் என்று சொல்லப்பட்ட இருவருமே உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் அந்த இரண்டு ஷஹீதுகள் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ எனவே இவ்வாறான சில சிறப்புகள் காணப்படுகின்றன. மேலோட்டமாக நான் அந்த சிறப்பு உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நாங்கள் நேரடியாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான அவருடைய சுயசரிதை பற்றிய அடிப்படையான சில விஷயங்களை பார்ப்போம். இவருடைய முழுமையான பெயர் உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய முழுமையான பெயர் உஸ்மான் இப்னு அஃபான். இவருடைய பரம்பரை குறைசி பரம்பரை. இவருடைய பரம்பரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரம்பரைக்கும் அதாவது வம்சாவளி தொடர்பு எப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்து மனாஃப் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு முழு பரம்பரையை நம்ம பார்க்குற சமயத்தில் உஸ்மான் இபின் அஃபான் இபின் அபில் ஆஸ் இபின் உமையா பின் அப்து ஷம்ஸ் இபின் அப்து மனாஃப் இதெல்லாம் நீங்க எழுத வேலை. உஸ்மான் இபின் அஃபான் எழுதினாலே போதும், நான் அந்த பரம்பரை விளங்கப்படுத்துறதுக்கானு சொல்றேன். இப்போ அப்து மனாஃப்ல இருந்துதான் அப்துல் மனாஃபுக்கு அப்துல் மனாஃபுக்கு நான்கு குழந்தைகள், அதில் ஹாஷிம், முத்தலிப், நௌஃபல், அப்து ஷம்ஸ். இப்போ ஹாஷிம் மகன் தான் அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார். அந்த பரம்பரையில் தான் நபி அவர்கள் வராங்க. இந்த ஹாஷிம் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாருக்கு பாப்பா இருப்பாரு, அந்த ஹாஷிமுடைய சகோதரர்கள் ஒருத்தர் தான் அப்து ஷம்ஸ். இந்த அப்து ஷம்ஸுக்கு தான் உமையா என்ற ஒரு மகன் இருக்கிறார். அந்த உமையாவுடைய மகன் தான் அபுல் ஆஸ் என்பவர். அந்த அபுல் ஆசனுடைய மகன் தான் அஃபான், அவருடைய மகன் தான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ எனவே இந்த பேர் விவரங்களை நான் எதுக்கு சொன்னேன்னு சொன்னால் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய பரம்பரையும் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையும் எந்த இதில் ஒன்று சேர்கிறது, அதுக்குரிய அடிப்படை என்ன, இதில் அப்துல் மனாஃபோடு அதெல்லாமே இதெல்லாமே குரேஷ் பரம்பரை தான். இது ரெண்டுமே குரேஷ் கோத்திரம் தான் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது அவருடைய பெயர் பரம்பரை சம்பந்தமான ஒரு சிறிய அறிமுகம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யானை ஆண்டுக்கு பின்னர் ஆறு வருடங்கள் கழித்து தாயிஃபிலே பிறக்கிறார்கள். யானை ஆண்டு பின்னர் ஆறு வருடங்கள் கழித்து தாயிஃபிலே பிறக்கிறார்கள். இவருடைய ஜாஹிலிய காலம், இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்தை நம்ம எடுத்து பார்க்கிற சமயத்தில், இவருடைய தகப்பனார் ஒரு மிக பிரபலமான மக்காவிலே காணப்பட்ட வியாபாரிகள் ஒருவர். இவர் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு சென்ற நேரம் அங்கே நோயாய்ப்பட்டு மரணம் அடைகிறாரு. ஆனால் நிறைய சொத்துக்கள் இருந்த காரணத்தினால தனது தந்தை வழியை பின்பற்றி உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் வியாபாரம் செய்து ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக மாறியது மாத்திரமல்லாமல், அந்த செய்த வியாபாரத்தின் மூலமாக கிடைத்த அந்த சொத்து செல்வத்தை கொண்டு மக்கள் மத்தியிலே தர்மங்கள் செய்து மக்களுக்கு உதவி செய்த காரணத்தினால குறைசிகளிடத்திலேயே போற்றப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த செல்வந்த தலைவராக விளங்கினார்கள். ஜாஹிலியா காலத்திலே அவங்க சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை நம்ம காண கிடைக்கல. இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்லலாம். இவங்க எப்ப இஸ்லாத்துக்கு தழுவுறாங்கன்னு சொன்னா, இவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்தது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய பிரச்சாரம். ஏன்னா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹுவர்களும் சிநேகிதர்களாக நண்பர்களாக இருந்த காரணத்தினால அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் மூலமாகத்தான் இந்த தாவா பிரச்சாரம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. எனவே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் அதன் மூலமாக இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை தழுவினது இவங்க ஆரம்பகால இஸ்லாத்தை ஏற்றவர்கள். எப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் தாருல் அர்கமுக்கு ஒன்று கூடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க பணி செய்வதற்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்ற, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் உள்ளவர் இருப்பாங்களே, அந்த மின சாபிக்கீன அவ்வளி இஸ்லாத்தை ஏற்ற மிக முன்னிலையில் உள்ள அந்த மக்களில் சொற்பமான அந்த ஒரு சிலரில் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அடுத்ததாக இவருடைய தோற்றம், அவருடைய குணங்கள் பண்பாடுகள் சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இவர் நடுத்தர உயரம் கொண்டவராகவும் அழகான வசீகரமிக்க முகத்தோற்றம் உடையவராகவும், அவருடைய முகத்திலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு வகையான நோய், தோல் நோயின் காரணமாக சில சில நுக்தாக்கள் அடையாளங்கள் காணப்பட்டதாகவும், மென்மையான தோலை உடையவராகவும், அடர்த்தியான தாடியை உடையவராகவும், மாநிறம் உடையவர்களாகவும், அதே நேரம் உடல் முழுக்க உரோமம் நிறைந்தவராகவும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தோற்றம் காணப்பட்ட அதே நேரம் இவரிடம் காணப்பட்ட மிகச்சிறந்த இரண்டு பண்புகள், ஒன்று ஹயா என்று சொல்லக்கூடிய வெக்கம், அதே போன்று மக்களுக்கு கொடுத்து வழங்கக்கூடிய ஈகை, இந்த இரண்டும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காணப்பட்ட சிறப்புக்குரிய இரண்டு பண்புகளாக காணப்பட்ட அதே நேரம் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பிலே மென்மையானவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே போலவே ரஜாஹத்துல் அக்ல்னு சொல்லக்கூடிய புத்தி கூர்மை, நல்ல பேணுதல், குடும்ப உறவுகளை பேணி நடப்பது, அல்லாஹ்வை என்ன நேரம் வஞ்சிக் கொள்வது, இரவு வேளைகளிலே இரவு தொழுகையை நீட்டி தொழுவது, அதே போன்று பணிவு, மறுமையுடைய நினைவு கூறப்படுகின்ற சமயத்திலே அழக்கூடிய இயல்பும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் காணப்பட்டது என்பதை அவருடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக அதுக்கு அடுத்ததாக நாங்கள் இந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஜாஹிலிய காலத்துக்கு அடுத்ததாக இஸ்லாத்தை ஏற்ற பின்னர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிற சமயத்தில் நான் நேரவேத்தோடைய சொல்லியிருந்தேன், இவங்க இஸ்லாத்தை ஏற்ற, அதாவது முதலிலே ஏற்ற அந்த சாபிக்கீன் அல் அவ்வாலீன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே உள்ளவர்கள். இஸ்லாத்தை ஏற்றால் ஆரம்பகால மக்கா வாசிகளுக்கு என்ன நோவினைகளும் வேதனைகளும் கெடுபிடிகளும் குறைசிகளால் காணப்பட்டதோ, இவர் ஒரு நல்ல குறைசு கோத்திரத்தைச் சேர்ந்தவராக ஒரு செல்வந்தராக இருந்தாலும் கூட இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால எல்லோருக்கும் ஏற்பட்ட அதே கொடுமைகளும் அதே கெடுபிடிகளும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலிருந்து விதிவிலக்கு பெறவில்லை. அவங்களுக்கும் பல வகையில குறைசிகளால் நோயினை ஏற்படுத்தப்படுகிறது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாளுடைய மகளார் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறாங்க. அந்த பீரியட்ல தான் ஆரம்ப காலத்துல இந்த மக்காவில் நடந்த கொடுமைகள் வேதனைகளை தாங்க முடியாம மக்காவில் உள்ள முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதித்தார்கள். அந்த ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த கூட்டத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளடங்குவார்கள். தன்னுடைய மனைவியான ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களும் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மறுபடியும் மக்காவுக்கு மீண்டு வருகிறாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அப்துல்லா என்ற ஒரு ஆண் மகன் பிறக்கிறார். ஆனால் சிறு வயசுலேயே இளம் வயசுலேயே அவர் மரணிச்சிருந்தார். அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னர் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த முஸ்லிம்களோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்கிறாங்க. நபி அவர்கள் அதுக்கு பின்னாடி போய் சேர்றாங்க. அதன் பின்னர் முதலாவதாக பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. இந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிற சமயத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் பத்ர் யுத்தத்தில் அவங்க பங்கு பெறவில்லை என்று சொன்னால், ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக நோயாய்ப்பட்டிருந்த காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு சொன்னாங்க, உங்களுடைய மனைவியை நபிகளாருடைய மகள் மனைவியை நல்ல முறையில் கவனிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு அந்த பதிரில் சேர்ந்தவருக்கான, நீங்களும் பதிர் களத்தில் கலந்து கொண்டவர் தான், உங்களுக்கான நன்மை கிடைக்கிறது, அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு நன்மாராயம் கூறினார்கள். அப்ப இந்த காரணத்தினால நபி அவர்கள் கொடுத்த இந்த சலுகையின் காரணத்தினாலையும் தனது மனைவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய்க்கு அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணி அவர் மீது சுமத்தப்பட்ட காரணத்தினாலேயும் தான் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்கள் மிக பாரிய வெற்றியோடு மதீனாவுக்கு திரும்பிச் செல்கிறார்கள். திரும்பிச் செல்கின்ற அந்த சமயத்திலே ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்துட்டாங்க. அப்ப வெற்றியோடு அந்த வெற்றி களிப்போடு திரும்பிச் சென்றிருந்தாலும் ருக்கையா ரதியல்லாஹுடைய மரணம் என்பது நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூமின்களுக்கும் ஒரு மிக பாரிய ஒரு கவலையாக இருந்திருக்கும் என்பதை நம்ம இந்த சம்பவங்களை எடுத்து பார்க்கிற சமயத்தில் விளங்கிக் கொள்ளலாம். இதுக்கு அடுத்தபடியாக ருக்கையா ரதியல்லாஹு மரணித்த பின்னர் அவர்களுடைய நபிகளாருடைய இன்னொரு மகள் ருக்கையா ரதியல்லாஹுடைய சகோதரியான உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரதியல்லாஹு திருமணம் செய்கிறாங்க. அவங்களும் சில காலங்களில் மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு எந்த குழந்தையும் கிடைக்கவில்லை. எனவே நபி அவர்களுடைய வாரிசுகளாக ரசூலுல்லாஹுடைய இரண்டு மகளையும் திருமணம் செஞ்ச அந்த காரணத்தினால்தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹா இன்னொரு துன்னுரைன் என்ற ஒரு சிறப்பு பெயர் சொல்லப்பட்டது. இரண்டு ஒளிகளுக்குடையவர். அந்த பெயர் ஏன் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், நபிகளாருடைய இரு மகள்களான ருக்கையா உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவரையுமே திருமணம் செஞ்ச காரணத்தினால ஜுன்னூரைன் என்ற ஒரு சிறப்பு பேர் அவர் வரலாற்றில் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த இருவர் மூலமாகவும் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு முதலாவது அப்துல்லா என்ற ஒரு குழந்தை கிடைக்கிறது ருக்கையா ரதியல்லாஹு அவர்கள் மூலமாக. ஆனால் அந்த குழந்தையும் சிறு வயசில் இறந்து போய்விடு மரணிச்சு விடுகிறது. உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அவர்கள் மூலமாக எந்த குழந்தையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பின்னாடி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில திருமணம் செய்கிறார்கள். அந்த திருமணங்களின் மூலமாக கிட்டத்தட்ட 9 ஆண் குழந்தைகளும் 6 பெண் குழந்தைகளும் அவர்களுக்கு பிறக்கின்றன. அந்த 9 ஆண் குழந்தைகளில் 3 மரணம் அடைஞ்சிடுறாங்க, 6 ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மற்ற எல்லோரும் வாழ்வதை போல வாழ்ந்தார்கள், அதுபோல மற்ற பெண் குழந்தைகளும் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த வரலாற்றில் நாங்கள் பார்க்கலாம். இதுதான் அவருடைய குழந்தை மனைவிமார்கள் சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அதுபோல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்த காரணத்தினாலேயும் செல்வந்தராக இருந்த காரணத்தினாலேயும் எப்படி அந்த சமுதாயத்துக்கு தனது சேவைகளால் உதவினார்களோ இந்த அந்த அவரிடம் காணப்பட்ட அந்த சேவை மனப்பாங்கு இஸ்லாத்து ஏற்ற பின்னரும் அதன் மூலமாக நிறைய இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சேவைகள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஏற்படுத்தினான். அவங்க செய்த சேவைகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சேவைகளை நம்ம பார்ப்பதாக இருந்தால், தாவாவுக்கும் தௌலாவுக்கும் இஸ்லாமிய தேசத்துக்கும் இஸ்லாமிய நாட்டுக்கும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்கும் நிறைய பல வகையில் அவங்க உழைச்சிருக்கிறாங்க தன் சொத்தாலையும் செல்வத்தால். அதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமல்களாக அவங்க செய்த சேவைகளை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னால், மதீனாவிலே பிஹ்ரு அரூமா அல்லது பிஹ்ரு ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு காணப்பட்டது. இது ஒரு யகூதிக்கு உரிய ஒரு கிணறு. மதீனாவிலே தண்ணீர் பற்றாக்குறை அல்லது குடிப்பதற்கு தகுந்த தண்ணீர் அந்த கிணத்துல தான் இருந்துச்சு. மதுரமான தண்ணீர் அந்த கிணத்துல இருந்துச்சு. ஆனால் அது ஒரு யகூதிக்கு காணப்பட்ட அந்த கிணறுக்கு சொந்தக்காரன் யகூதியாக இருந்த காரணத்தினால அங்க போய் தண்ணீர் எடுப்பதில் முஸ்லிம்கள் பலவிதமான சிரமங்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டாங்க. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பணிப்புரை விடுக்கிறாங்க, இந்த கிணத்தை யாரு அல்லாஹ்வுடைய பாதையில வாங்கி தர்மம் செய்யறாரோ அவருக்கு என்னென்ன கூலி வரும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்தை வாங்கி தர்மம் செய்யறதுக்கான பணிப்புரையை நபி தோழர்கள் மத்தியிலே விடுகிறார்கள். இதை அறிந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சொந்த பணத்தை கொடுத்து அந்த பிஹ்ரு ரூமா அல்லது பிஹ்ரு அரூமா என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தார்கள். இன்றளவு இன்ற நவீன காலத்திலும் கூட அந்த பிஹ்ரு ரூமா இருப்பதாக சில சகோதரர்கள் நம்மகிட்ட சொன்னார்கள், அல்லாஹ் ஆலம். ஆனாலும் உஸ்மான் ரதியல்லாஹு செய்த அந்த சேவை மதீனா தேசத்தை குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரியோரு சேவையாக இருந்தது என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். அதேபோல உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் செய்த இன்னொரு குறிப்பிடத்தக்க சேவைகள், இதெல்லாம் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்த சேவைகள் ஒன்று தான், மஸ்ஜித் நபவியை விஸ்தீர்ணப்படுத்துகிறதுக்கு ஒரு பங்கு நிலம் தேவைப்படுகின்ற சமயத்தில் அந்த நிலத்துக்கு தனது சொந்த பணத்தை போட்டு அந்த நிலத்தை வாங்கி மஸ்ஜிதை விசாலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதே போல தபூக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நபி அவர்களுடைய இறுதி காலத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு யுத்தம், பலவிதமான சோதனைகளும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் தயார்படுத்தப்பட்ட அந்த யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்துக்கான அறைகூவலை விடுத்த சமயத்தில் நபி தோழர்களிடத்தில் அதுக்கான உதவிகளை, பண உதவிகள், ஏனைய உதவிகளை செய்யுமாறு அழைப்பு விடுத்த அந்த சமயத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட 95 ஒட்டகைகளும் 50 குதிரைகளும் 1000 தீனார்களையும் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஒப்படைத்தார்கள். இந்த தீனார்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறையிலே கொட்டினார்கள் என்ற அளவுக்கு வரலாற்றிலே இவங்களுடைய இந்த தர்மம் பிரமிச்சு சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் தன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்த சேவைகள். இது மாத்திரமல்லாம உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் மென்மையான குணமுடையவராக காணப்பட்டாலும் சிறந்த நிர்வாக திறமை உள்ளவராக இருந்திருக்கிறாங்க என்பதற்கு என்ன ஆதாரம்னு சொன்னா, நபி அவர்கள் ரசூலுல்லாஹோடு உற்ற தோழராக இருந்த குடும்ப ரீதியாகவும் தனிப்பட்ட குடும்ப இணைப்பின் மூலமாகவும் தோழராக விளங்கிய அதே நேரம் அபுபக்கர், உமர் ரதியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் ஆட்சி பணிகளிலே மிக முக்கியமான பொறுப்புகள், ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபராக உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே இதுதான் ரசூல்லாவுக்கும் ஏனைய நபி தோழர்களுக்கும் இடையிலேக்கும் உஸ்மான் ரதியல்லாஹு இடையில காணப்பட்ட அந்த உறவை சுருக்கமாக நாங்கள் எப்படி சொல்லலாம், மேலதிகமாக விவரிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எல்லா வகையிலுமே உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் மிகச்சிறந்த தகுதி உடையவராகவும் நல்ல எல்லா வகையான ஆளுமையும் மிக்கவராக காணப்பட்டார்கள் என்பதை அவங்க வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். எப்ப இவங்க ஆட்சிக்கு வராங்கன்னு சொன்னா, நீங்க கடைசியாக நடைபெற்ற அந்த இந்த பாடத்துக்கு முன்னர் நடைபெற்ற உமர் ரதியல்லாஹு வகுப்பு தொடர்பான அந்த பாடத்தில் படித்திருப்பீர்கள். உமர் ரதியல்லாஹு கொல்லப்படுகிறார்கள். உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலம் என்பது இஸ்லாமிய உம்மத்துடைய வெற்றி, இஸ்லாமிய மற்ற நாடுகள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பீசன்தீன் என்று சொல்லக்கூடிய இந்த உரோமர்கள், அதே போல ஃபிரஸ் என்று சொல்லக்கூடிய பாரசீகர்கள், இந்த இரண்டு பேருடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் இஸ்லாமுடைய வளர்ச்சி தாவா வளர்ச்சி காணப்பட்டது. இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு காலம் என்பது இஸ்லாம் மேற்கு பகுதியாக மிசர், வட ஆப்பிரிக்கா, மொரோக்கோ அந்த பகுதி, மிசரிலிருந்து கைர்வான் வட ஆப்பிரிக்கா அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய விஸ்தரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டது, மிசர் கைப்பற்றப்பட்டுச்சு அப்துல்லாஹிபின் அம்ருபுல்லாஹ் ரதியல்லாஹு தலைமையில். அதே போல இங்கால யர்முக் யுத்தத்தின் மூலமாக ஆசியா சுகுரா என்று சொல்லக்கூடிய அதாவது பாரசீகம் கைப்பற்றப்பட்டு மத்திய ஆசியாவுக்கான நுழைவாயில், கிழக்கு ஐரோப்பா மத்திய ஆசியாவுக்கான நுழைவாயில், கஸ்பியன் கடல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கெல்லாம் இஸ்லாம் இந்த கிழக்கு தெற்கு பக்கமாக சன்னா பிரதேசம் போன்ற இந்த எல்லா நாலா திசையிலையும் இஸ்லாத்துடைய படையெடுப்புகள் மேற்கொண்டிருந்த இந்த சமயத்தில்தான் முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடி முக்கியமான நகரங்கள்லாம் கைப்பற்றுகின்ற அந்த தருணத்தில்தான் உமர் ரதியல்லாஹு கொல்லப்படுறார்கள். அப்ப உமர் ரதியல்லாஹு கொலை என்பது திட்டமிட்டப்பட்டது, ஒரு யகூதியின் மூலமாக திட்டமிட்டு பல விதமான அரசியல் நோக்கங்கள் இருக்குது உமர் ரதியல்லாஹு கொலைக்கு பின்னால. அப்ப இந்த உமர் ரதியல்லாஹு கொல்லப்பட்ட அந்த மரணம் படுக்கையில் இருக்கின்ற சமயத்தில் அவங்கள்ட்ட சொல்லப்படுது, உங்களுக்கு பின்னாடி அடுத்த ஹலீஃபா யாருன்றத நீங்க தெரிவு செய்யணும். இதுல இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டணும், இஸ்லாத்துல குர்ஆன்லயே சுன்னாவிலேயே ஒரு ஹலீஃபாவை எப்படி தெரிவு செய்வது என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை. தெளிவாக எங்கேயுமே அல் குர்ஆன் ஹதீதிலே ஒரு ஹலீஃபாவை எப்படி தெரிவு செய்வது என்பது சம்பந்தமான சட்டத்திற்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. அப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம், அபூபக்கர் ரதியல்லாஹு தெரிவு செய்யப்பட்ட முறை எல்லாமே நபி தோழர்கள் ஆலோசிச்சுகள் எல்லாத்திலையுமே ஷூரா என்ற ஒரு முறையை பார்க்கலாம். ஆலோசனையின் மசூராவின் அடிப்படையில் தான் இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நபி தோழர்கள் மூலமாக அன்சாரிங்களுக்கு முஹாஜிருக்கு இடையில பெரியோர் நபியோருடைய மரணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய தஃபனுக்கு பின்னாடி எப்படி தலைவர் தெரிவு செய்யறது என்ற இந்த சிக்கல் வருகின்ற சமயத்தில் பலவிதமான கருத்து பரிமாற்றங்களுக்கு அடிப்படையில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சிறந்த முறையில் விளங்கப்படுத்திய பின்னர் அவங்க ஹலீஃபாக தெரிவு செய்யப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் ரழியல்லாஹு தனக்கு பின்னாடி உமர் தான் வரணும் என்பதை நியமிச்சுட்டே போறாங்க. எனக்கு பின்னாடி அடுத்த ஹலீஃபாவாக வர்றது உமராக தான் இருக்கணும் என்பதை நியமிச்சுட்டே போறாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுறாங்கன்னு சொன்னா, உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுது இந்த காயப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு பின்னாடி அடுத்த ஹலீஃபா வர்றது யார் என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும் என்ற அந்த ஆலோசனைகள் நபி தோழர்களால் முன்வைக்கப்படுது. அப்ப அந்த சமயத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 பேரை கொண்டு ஒரு சூரா சபையை நியமிக்கிறாங்க. இந்த 6 பேரில் ஒருத்தர் தான் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படணும்னு சொல்லி. அது யாருன்னு சொன்னா, உஸ்மான் பின் அஃபான், அலி பின் அபி தாலிப், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சாதி பின் அபி வக்காஸ், தல்ஹா பின் உபைதுல்லா, ஜுபைர் பின் அவ்வாம். இவங்க இந்த 6 பேருக்கும் உள்ள சிறப்பு என்னன்னு சொன்னா, முதலாவது சிறப்பு 6 பேருமே சொன்னத்தை கொண்டு அதாவது நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அதிலும் இந்த 6 பேருமே குறைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். எல்லாமே முஹாஜிரிகள் குறைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அப்ப இந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் என்ன செய்யணும், ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படும். நபி தொழர்களை பொறுத்த மட்டும் இல்ல, பதவிகள் அதிலேயும் ஆட்சி பொறுப்புகள்ல பொறுத்த மட்டும் இல்ல, இந்த மாதிரியான உயர்நிலையில் உள்ள சஹாபாக்கள் யாருமே தாங்களாக தேடி போய் பதவிகளை எடுத்துக்கொண்ட வரலாறு நம்ம காண்றதுக்கு முடியல. ஏன்னா அவங்க அதெல்லாம் ஒரு பொறுப்பாக பார்த்தாங்க, மிகவும் அஞ்சினாங்க. அதுக்கு பணிவிடை செய்வதற்கும் துணை செய்வதற்கும் இருந்தாங்களே தவிர பதவி மோகத்தோடையோ ஆசையோடையோ அதுக்கான முயற்சிகளை காய் நகர்த்தல்களை செஞ்சாங்க என்பதெல்லாம் நம்ம சகாபாக்களுடைய இந்த பெரிய சகாபாக்களுடைய வரலாற்றில் பொதுவாக நம்ம பார்க்க இயலாது. அப்ப எனவே இந்த 6 பேர் நியமிக்கப்பட்ட பின்னர் இப்ப யார் ஹலீஃபாவா தெரிவு செய்கிறது என்ற அந்த அந்த கட்ட இக்கட்டான கட்டத்தின் போது ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, விலகி கொள்றாங்க. கடைசியில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த இடத்துல அவரால் இப்போ விலக முடியாத கட்டம். அவர் உண்மையிலே ஆட்சிக்கு வார நேரம் ஒரு கிட்டத்தட்ட 70 வயசு அடைந்தவராக இருந்தார். 70 வயசு அவர் ஆட்சி பொறுப்புக்கு வார நேரம். ஆனால் அந்த இடத்துல அவரே ஆட்சி பொறுப்பு எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாக்கப்படுகிறது. உடனே அந்த இடத்துல பைஅத் நடைபெற்று அவர் ஹிலாஃபத்து பொறுப்பு எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஹிலாஃபத்து பொறுப்பு எடுத்தது என்பது எப்படிப்பட்ட கட்டம் என்று சொன்னால், இஸ்லாமிய உம்மத்துடைய வெற்றிகள் எல்லாம் வெற்றி வாகை சூடி கொண்டிருந்த நேரம் உமர் ரழியல்லாஹு மரணம் கேள்விப்பட்ட உடனே இந்த பல இந்த வட ஆப்பிரிக்கா, அது போல இந்த ஹுராசான் என்று சொல்லக்கூடிய இன்றைய மத்திய ஆசிய பிராந்தியம், அது போல இந்த ஈரானுடைய அந்த கஸ்பியன் கடலை அண்டி அந்த பகுதிகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, அது முஸ்லீம் படைகளுடைய கைப்பற்றுதல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஏரியாவை கைப்பற்றுவாங்க. கைப்பற்றி அங்க ஒரு குறிப்பிட்ட சில படைகளை வச்சுட்டு அந்த மக்களோட முசாலாக ஒப்பந்தம் பண்ணுவாங்க. நீங்க ஊழல் எங்களுக்கு ஜிஸியா தரணும்னு சொல்லி ஒப்பந்தம் செய்துவிட்டு வந்துடுவாங்க, பெரிய படை வந்துடும். அப்ப இந்த மாதிரியான சின்ன சிறு குழுக்களாக சின்ன சின்ன படைகள் இருக்கின்ற, அதான் இந்த மக்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஏரியாக்கள் நாம் என்ன செஞ்சுன்னு சொன்னா, உமர் ரழியல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னாடி குறிப்பாக இந்த ரோமர்கள் பாரசிகளுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் எல்லாம் அவங்கள இழந்த பகுதிகள் நாம் என்ன செஞ்சு சொன்னா, தங்களை சுதாகரிச்சு கொண்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, உமர் மௌத்தாயிட்டாங்க, உமர் மரணிச்சுட்டாரு என்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்தாலும் முஸ்லிம்களுடைய கூவத்து சக்தி வந்து பலவீனப்படவில்லை என்ற ஒரு பயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எனவே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு தனது ஆட்சி பொறுப்பு எடுத்த உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எங்கேயெல்லாம் கைப்பற்ற பகுதிகள்லாம் கை நழுவி போகக்கூடிய நிலைமையில இருந்துச்சோ அந்த பகுதிக்கெல்லாம் படை அனுப்பி அங்கே எல்லாம் இஸ்லாத்துடைய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தினாங்க. அப்ப அவங்களோட காலத்துல கைப்பற்றப்பட்ட மிக முக்கியமான பகுதிகள் தான் வட ஆப்பிரிக்கா பிராந்தியம், அதுல குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிஸ்ருடைய இஸ்கந்தரியா, அதை தோன்றி அதாவது வட ஆப்பிரிக்க நீங்க பார்க்கலாம் பஹ்ரல் முஹைத், அதாவது மத்திய தரைக்கடலுடைய தெற்கு பகுதி, ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதி, அந்த கரையோர பகுதிகள் எல்லாம் இவங்களோட காலத்தில் கைப்பற்றப்பட்டுச்சு. அதே போல இங்கால நீங்க பார்க்கலாம் ஷாமுடைய சவாஹில்கள் எல்லாம் மிகப்பெரிய ரோமர்களுடைய அதாவது தாக்குதலுக்கு இலக்காக கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு ஷாம் பகுதியெல்லாம். இந்த கடையோர பகுதிகள் எல்லாம் பீசந்தி சொல்லக்கூடிய ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அப்ப இந்த சமயத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிகச்சிறந்த நடவடிக்கைகளில் மிகச்சிறந்த யுத்த தந்திரங்களில் ஒன்றாக, யுத்த முன்னேற்றங்களில் ஒன்றாக நம்ம சொல்லலாம், ராத்து சவாரி என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடைபெற்றுச்சு. இந்த யுத்தம் எங்க நடைபெற்றுச்சுன்னு சொன்னா, அதாவது முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் இருந்த சமயத்துல சொன்னாங்க, இந்த ஷாம் பகுதிகளில் அதனுடைய சில கிராமங்கள்ல கிறிஸ்தவர்களுடைய அதாவது நாய்கள் உங்களுடைய ஊழையையும் அதே போல அவருடைய கோழிகள் சேவல்கள் கூவக்கூடிய அந்த கூவலையும் நான் கேட்கிறேன், இதனால எனக்கு பயமாக இருக்கிறேன்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க. நான் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், கடல் வழி ஒரு யுத்தம் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனா உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு அஞ்சினாங்க, முஸ்லிம்களுடைய அந்த நிலைமை படையுடைய நிலைமையை பார்த்து உமர் ரதியல்லாஹு சம்மதிக்கவில்லை. உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பின்னர் அப்போது அந்த ஷாமுக்கான வாலியாக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, இதே கோரிக்கை முன்வைக்கிறாங்க, கட்டாயம் நாங்கள் இந்த உரோமர்களுடைய அடக்க கொட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் கடல் வழி ஒரு யுத்தம் செய்ய வேண்டும். அப்ப எனவே உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த முதலாவது கடற்படை வரலாற்றில், முஸ்லிம்களுடைய வரலாற்றில் முதல் கடற்படையாக கணக்கிடப்படுகிறது. அந்த கடற்படை மூலமாக கடலில் வைத்து நடத்தப்பட்ட அந்த யுத்தத்துக்கு தான் ராத்து சவாரி என்று சொல்லி வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்தமாக அது இருந்தாலும், அதனுடைய முஸ்லிம்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தாலும், இறுதியில முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடுகிறாங்க. அதன் மூலமாக உரோமர்களுடைய அதாவது இந்த ஷாமுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன கரையோரம் இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாமே என்ன செய்யப்பட்டுச்சு, முழுமையாக கைப்பற்றது மாத்திரமல்லாம சைப்ரஸ், அது அரபியில குபுரஸ் என்று சொல்வார்கள், இந்த சைப்ரஸ் எல்லாம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு மூலமாக தான் கைப்பற்றப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இதுதான் அவங்க மேற்கொண்ட மிக முக்கியமான யுத்த நகர்வுகளில் குறிப்பிடத்தக்கவைகளாக இருக்கிறது. இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவங்க என்னென்ன சேவைகளை செஞ்சாங்க என்பதை நம்ம வரையறுப்போம். சொன்னா அவங்க செஞ்ச மிக முக்கியமான சேவைகளில் ஒன்றாக நம்ம பார்க்கலாம், குர்ஆன குறைசுகளுடைய லஹ்ஜாவில குறைசுகளுடைய மொழிநடையில ஒன்று சேர்த்தது. ஏன் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் குர்ஆன குறைசுகளுடைய மொழிநடையில ஒன்று சேர்த்தாங்கன்னு சொன்னா, இந்த அதாவது பாரசீகம் கஸ்பியன் கடல்னு சொல்லுவாங்களே, இந்த கஸ்பியன் கடலை எட்டி அந்த பகுதியில் ஹுதைபத் இப்னு யமான் ரதியல்லாஹு அன்ஹுடைய அந்த வழிநடாத்தின் பெயரில் அந்த பகுதியில் கைப்பற்றப்படுது. கைப்பற்றப்பட்டால் அதில் போர் வீரர்களாக கலந்து கொண்ட அந்த மக்கள் வந்து இஸ்லாத்துக்கு புதிதாக வந்த மக்களாக இருந்தாங்க. இவங்களுடைய கிராத்துகளில் வித்தியாசம் காணப்பட்டுச்சு. சிலாக்கள் உபைபுனு காப் ரதியல்லாஹு அவர்களுடைய அந்த கிராத்தை முறையை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சிலர்கள் அப்துல்லா பின் மசூர் ரதியல்லாஹு அந்த குர்ஆன் ஓதுகின்ற அந்த முறையை வைத்து ஓதக்கூடியவராக இருந்தார்கள். அதுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தணும், குர்ஆன் வந்து ஏழு மொழிநடைகளில் அருள அதாவது இறக்கப்பட்டது என்ற ஹதீஸ் நம்ம புகாரியில பார்க்கிறோம். குர்ஆன் ஓதுறதுக்கு ஏழு மெத்தட்கள் இருக்கிறது, அரபி பேசக்கூடிய அந்த லஹ்ஜா என்று சொல்வார்கள் அரபியில. அப்ப இந்த லஹ்ஜா வித்தியாசத்துல குர்ஆன் அந்த காலத்துல நபி தோழர்கள் சிலர் இப்படி ஒவ்வொரு லஹ்ஜாவில் வருகின்ற சமயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதி காட்டி, நீங்களும் சரியாத்தான் ஓதிக்கிறீங்க, நீங்களும் சரியாத்தான் ஓதிக்கிறீங்க என்று சொல்லி நபியர்கள் சரியந்தார் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த முறை என்பது பல்வேறுபட்ட விதமாக காணப்பட்ட காரணத்தினால, ஹுதைஃபத் இப்னு யமான் ரதியல்லாஹு அன்ஹு இவங்க யாரு, ரசூலுல்லாஹி இருந்து இந்த ஃபித்னாக்கள் சம்பந்தமான நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க இந்த போர் வீரர்களுக்கு இடையில ஏற்பட்ட இந்த கருத்து, குர்ஆன் ஓதத்தில் காணப்பட்ட இந்த முரண்பாடுகளையும் அவங்க முரண்பாடாக பார்க்கக்கூடிய இந்த சம்பவத்தையும் பார்த்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, இப்படி மக்கள் மத்தியில குர்ஆன் ஓதுறதுல இந்த மாதிரியான சில முரண்பாடுகள் காணப்படுகிறது, அவங்க அதை முரண்பாடாக பார்க்கிறாங்க. சில அறிவிப்புகள்ல ஒருத்தர் ஒருத்தர் காவிர்னு சொல்றாங்கன்றலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்படியே சொல்றார் அவர்கள், பிமாலம் அதாவது ஃபயுகஃபிருஹும் அஹ்லுல் இராக் வைதா அஹ்லுல் இராக் யக்ரவுன பிக்ராதி இப்னு மசூத் சொல்றார். அவர் ஒருத்தர் ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்தை மாத்தி மாத்தி காவிர்னு சொல்ற அளவுக்கு இவங்களோட நிலை காணப்படுகிறது என்று இந்த நிலையை சொல்லி காட்டி, எனவே கட்டாயம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த குர்ஆனை வந்து ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற அந்த தேவையே சொல்றாங்க ஒரே மொழி நடையில். எனவேதான் உஸ்மான் ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க, மக்கள் எல்லாமே புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இது சம்பந்தமான அறிவு அவங்கள்ட்ட போதாமல் இருக்கலாம் என்ற பலவிதமான காரணத்தை கருத்தில் கொண்டும் சஹாபாக்களோட ஆலோசித்த பின்னாடியும் தான் குர்ஆனை சிறந்த முறையில் நபிகளாற்றிலிருந்து எடுத்துக்கொண்ட குறிப்பிட்ட சில சஹாபாக்களை இதுக்காக வேண்டி பணிச்சு குர்ஆனை கருத்து வேறுபட்டுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, குறைஷிகளுடைய மொழிநடையில லஹஜாவில் குர்ஆனை ஒன்று சேருங்க என்று சொல்லி ஒன்று சேர்த்தது மாத்திரமல்லாமல் ஏனைய குர்ஆன் பிரதிகளை எல்லாம், இந்த குர்ஆன் பிரதியை மாத்திரம் பல பிரதிகளாக எழுதி மிக முக்கியமான ஈராக்கு, ஷாம், மிஸ்ர் போன்ற இஸ்லாமிய நகருக்கெல்லாம் விநியோகம் பண்ணினார்கள். மற்ற பிரதிகள் எல்லாம் எரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதான் குர்ஆனை வந்து அதாவது கேவலப்படுத்துறது நோக்கத்திலோ அல்லது தரக்குறைவாக கருதி அப்படி செய்யவில்லை. அந்த அந்த பிரதிகள் இருக்கக்கூடாது மக்கள் மத்தியில், ஒரே முதல் அந்த அவாம்களுக்கு மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் இந்த போகக்கூடிய இந்த குர்ஆன் ஒரே மொழி நடையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மக்கள் மத்தியிலே முரண்பாடுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொண்டுதான் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் இந்த வேலையை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அவங்க செய்த ஆட்சிக்கு வந்த பின்ன செய்த சேவைகளில் ஒன்றாக கருதக்கூடியதான் மக்கா மதீனா ஆகிய இந்த இரண்டையுமே விசாலப்படுத்தினார்கள். அதை புனர் நிர்மாணம் செஞ்சு கொஞ்சம் விசாலப்படுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக இந்த அதனுடைய கூரைகள் எல்லாம் வந்து பேரிச்சம்மர ஓடைகளாகதான் காணப்பட்டுச்சு. அப்ப அந்த பேரிச்சம்மர ஓடைகளை எல்லாம் இல்லாமலாக்கி அதனுடைய தூண்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் உள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாஜ் என்று சொல்லக்கூடிய கனமான ஒரு வகையான கூரையை போட்டு மஸ்ஜித் நபவியையும் அதே போல ஹரமைனையும் சிறந்த முறையில் நிர்மாணம் பண்ணினார்கள். இது அவங்களோட ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த சேவைகளில் உண்டு. அடுத்ததாக நம்ம பார்ப்பதாக இருந்தால் ஈராக்கிலையும் பசரா, அதாவது பசராவில் இரண்டு நதிகளை தோண்டினாங்க. ஒரு நதியுடைய பேர் நஹுல் அசாவிரா, இன்னொரு நதியுடைய பேர் நஹுல் நஹருல் அபில்லா உபுல்லா என்று சொல்லுவாங்க. அதனுடைய சரியான லபத்து தெரியவில்லை. இப்படி இரண்டு நதிகளை அவர்கள் தோண்டினார்கள். இதெல்லாம நம்ம அவங்க காலத்தில் அவங்க கைப்பற்றிய சில பிரதேசங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைய அர்மேனியா, அது போல அசர்பைஜான், காபூல், சிந்து நதி, இந்தியாவுடைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த சிந்து நதி வரைக்கும் என்ன செய்யப்பட்டுச்சு, முஸ்லீம்களுடைய படையெடுப்புகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு அந்த பகுதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன என்பதை பார்க்கிறோம். எனவே உஸ்மான் ரதியல்லாஹுடைய மொத்த ஆட்சி காலத்தை நம்ம எடுத்து பார்க்கிற சமயத்தில் 12 வருடங்களாக பிரிப்போம். முதல் 6 வருடங்களை பொறுத்த மட்டும் அமைதியான வருடங்களாக இருந்துச்சு. பின்னால் வந்திருக்கக்கூடிய 6 வருடங்களை பொறுத்த மட்டும் அது மிக சிக்கலான ஃபித்னாவுடைய குழப்பத்துடைய ஒரு காலமாக இருந்துச்சு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய முன்னறிவிப்பை போலவே ஷஹீதாக கொல்லப்படுறாங்க. அவங்க கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அந்த கடைசி காலத்தில் ஏற்பட்ட ஃபித்னாக்களை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னால் அது என்ன காரணமாக இருந்துச்சு, ஏன் இந்த குழப்பங்கள் வந்துச்சு என்பதை நம்ம எடுத்து பார்க்குற சமயத்தில் இரண்டு வகையான காரணங்கள் இருந்துச்சு. ஒன்று ஆட்சி ரீதியாக அல்லது பொருளாதார, ஆட்சி ரீதியான காரணிகள், பொருளாதார ரீதியான காரணிகள். ஆட்சி ரீதியான காரணிகளை நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் 70 வயசுலதான் ஆட்சிக்கு வராங்க. எனவே அந்த நிர்வாக பொறுப்பில் மிக முக்கியமான வாலிமார்கள், ஒவ்வொரு பிராந்தியத்துக்குமான பொறுப்பாளர்களாக தனது குடும்பத்தை சேர்ந்தவர்களை நியமிச்சாங்க. அவங்க ஏன் நியமிச்சாங்கன்னு சொன்னா, தான் வயசாளியாக இருக்கிற காரணத்தினாலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்பிக்கையானவர்களாக யாரை பார்க்கலாம், அவங்களுடைய சித்திகாரின் அடிப்படையில் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எடுத்து போட்டாங்க. அதுவும் சாதாரண ஆட்கள் அவங்க எடுத்து போடல. இவங்களெல்லாம் உமர் ரதியல்லாஹு காலத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்தவர்கள், பொறுப்புகள் இருந்த அனுபவம் உள்ள நல்ல மக்களை தான் என்ன செய்யறாங்க, அவங்களோட நெருங்கிய உறவினர்களாக கண்ட அந்த மக்களை மிக முக்கியமான பொறுப்புகள்ல வைத்தார்கள். இத ஒரு கூட்டம் என்ன செய்தது, ஒரு கூட்டம், அந்த கூட்டம் யாருன்னு பின்னாடி நான் சொல்றேன், ஒரு கூட்டம் இதை ஃபித்னாவாக ஆக்கிச்சு. தன் நெருக்கத்தில் உள்ளவர்களை சொந்தக்காரருக்கெல்லாம் என்ன செய்யறாரு, இவர் பதவிகளை கொடுக்கிறாருன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு வச்சுச்சு, ஒரு ஒரு புரளிய கிளப்பியது. ரெண்டாவது அவங்களுக்கு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, பைத்துல் மால்ல இருந்து கூடுதலாக பணத்தை இவர் செலவு பண்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை கலீஃபாவுக்கு எதிராக முன்வைச்சாங்க. அது அது என்ன காரணம் சொன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பைத்துல் மால்ல இருந்துதான் மக்களுக்கு தர்மம் செஞ்சவர்கள் அல்ல, அவங்க ஜாஹிலியா காலத்திலிருந்தே தர்மம் செய்யறவர்கள் தான். அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அப்ப எனவே அவங்க என்ன செஞ்சாங்க, யாரெல்லாம் கேட்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் தர்மம் கொடுத்தார்கள். பைத்துல் மால்ல இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தார்கள். இதை சிலர் என்ன செஞ்சாங்க, ஒரு புரளியாக பார்த்தாங்க. அந்த புரளியாக ஏன் பார்க்கப்பட்டுச்சு, என்ன காரணம் நம்ம எடுத்து பார்க்கிற சமயத்தில் சகோதரர்களை சுருக்கமாக நான் சொல்றேன். இதுல இந்த வரலாறுகள்ல பெரிய ஒரு படிப்பு என்னன்னு சொன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு வரலாறு பொறுத்த மட்டும் இல்ல, மக்கள் உமர் ரதியல்லாஹு காலத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ஆட்சிக்கான உமர் ரதியல்லாஹு இயல்பிலே ஒரு சித்தத்துடையவராக கொஞ்சம் கடுமையான ஒரு போக்கு இருந்தவராக இருந்த காரணத்தினால மக்களுக்கு எப்பவுமே ஒரு அச்சம் இருந்துச்சு. ஒரு ஒரு விழிப்போடு தான் உமர் ரதியல்லாஹு ஆட்சியில் இருந்தாங்க.
உஸ்மான் ரதியல்லாஹு இயல்பிலேயே மென்மையானவராக காணப்பட்ட காரணத்தினால மக்கள் மக்களுக்கு இந்த ஆட்சியில் பிடிப்பு இருந்த காரணம் உண்மைதான். ஆனா நிறைய போர்களில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்று நிறைய கனிமத்து பொருட்கள் எல்லாம் ஃபைல்லாம் வந்து சேர்ந்த சமயத்தில் மக்கள் மத்தியில் பொருளாதாரம் செல்வம் கொளிக்க தொடங்கிச்சு. செல்வம் கொளித்தா என்ன நடக்கும்? செல்வம் கூடினா என்ன நடக்கும்? ஃபித்னா வரும். அப்போ எனவே இந்த செல்வம் இது ஒரு காரணம். செல்வம் கூடினத்தால் என்ன செஞ்சு இல்லாதவருக்கு இருக்கிறவரை பார்த்து பொறாமே நீ ரசூலுல்லாஹி அதானே சொன்னாங்க ஃபக்ரை நான் உங்களுக்கு பயப்படலை. செல்வம் உங்கள் மேல கொட்டிச்சுன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்பட்டு கொண்டு சண்டை போடுவீங்களே, அதைத்தான் நான் உங்கள்ட்ட பயப்படுறேன் என்று சொன்னாங்க தானே. அதே போல உஸ்மான் ரதியல்லாஹு காலம் என்பது செல்வம் கொளிக்கக்கூடிய வெற்றி வாகைகள் சூடிய ஒரு காரணத்தினால என்ன செஞ்சு மக்கள் மத்தியில் ஃபித்னா ஏற்படுத்து, ஃபித்னாவை ஏற்படுத்துவதற்கு ஒரு வழியாக அமைஞ்சது முதலாவது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்ன சகோதரர்களே, உமர் ரதியல்லாஹு அபூபக்கர் ஆட்சியை பொறுத்த மட்டும் இல்ல, அதிலும் குறிப்பாக உமர் ரதியல்லாஹு ஆட்சியை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க சஹாபாக்கள் யாரையும் மதீனா விட்டு வெளியே போறதுக்கு சொல்லல. மதீனாவிலே நீங்க இருங்கன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஏன்னா சஹாபாக்கள் மதீனாவில் இருக்கணும் என்றால் ஹலீபாவுக்கு ஆலோசகர்களாக வர வேண்டும், மார்க்க சம்பந்தமான பிரச்சனைகள் வர நேரத்தில் தீர்ப்பு சொல்றதுக்கு தேவை. இதெல்லாத்தையும் கண்டு உமர் ரதியல்லாஹு சஹாபாக்கள் யாரையும் மதீனாவை விட்டு வெளியேறி செல்வதற்கு அவங்க என்ன செய்யவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை. உஸ்மான் ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் மதீனாவில் இருந்த நபி தோழர்கள் எல்லாம் ஏனைய தேசங்களுக்கு புதிய புதிய மிசிறு குஃபா பசரா ஷாம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்ப மதீனாவில் வந்து சேர்ந்தவங்க யாரு? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். அப்ப புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட அவ்வளவுக்கு பெரிய அறிவு இருக்குமா? அப்ப எனவே இந்த ஃபித்னாவை ஹலீஃபாவுக்கு எதிரான அதாவது அதிருப்தியாளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக போயிச்சு. இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில யார் இருந்தன்னு சொன்னா சன்ஆவுல பிறந்த இப்னு சவுதா என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு சபா. இவன் ஒரு யஹூதி. இவன் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய யமனுடைய சன்ஆண்ட பிரதேசத்துலதான் பிறந்தான். அவனுடைய தாய் ஒரு கருப்பாக கருமையானவராக இருந்த காரணத்தினால கருப்பியின் மகன் என்று அவன் அழைக்கப்பட்டான். இந்த இப்னு சபா என்பவன் அந்த காலத்தில் பல பசராவுக்கு கூபாவுக்கு எல்லாம் போய் இப்படி ஃபித்னா குழப்பிற வேலையை செஞ்சு கொண்டிருந்தான். ஆனா அந்த நபி தோழர்கள் அந்த ஆட்சியாளர்கள் விழிப்பாக இருந்த காரணத்தினால அவனுக்கு இந்த பிடிமானமும் கொடுக்கவில்லை. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா மிசிர்ல தான் போய் உட்கார்றான். மிசிர்ல போய் உட்கார்ந்து அங்கிருந்து என்ன செய்யறான்னு சொன்னா இந்த உஸ்மான் ரதியல்லாஹுக்கு எதிரான புரளிய கலகத்தை கிளப்புறதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் செய்யறான். அவனுடைய இந்த எதிர்ப்பலைகளை உள்வாங்கிய சில விஷமிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இங்க மதீனாவுக்கு ஹலீபாவை சந்திச்சு இது சம்பந்தமாக பேசுறதுக்கு சொல்லி எல்லாம் வாராங்க. ஒரு கட்டத்தில் இப்படி வாராங்க. வார நேரத்தில் அலி ரதியல்லாஹு அவர்கள் இன்னும் சில நபித்தோழர்கள் எல்லாம் இருந்து அவங்களோட பேசி உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் பேசி அவங்களோட சில கோரிக்கைகளை கவனம் எடுத்து நல்ல முறையில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்க திரும்பி செல்ற சமயத்தில் இந்த அப்துல்லா இப்னு சபாவுக்கு தெரிய வருகிறது இந்த கூட்டம் இப்ப திரும்பி இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளோட நோக்கம் பிழைச்சி போயிடும். எனவே இத இந்த கூட்டத்தை வச்சே நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் அடிப்படையில தான் அவன் ஒரு வேலை செய்யறான். ஹலீஃபா எழுதியதாக ஒரு கடிதத்தை எழுதி உஸ்மான் ரதியல்லாஹுடைய முத்திரையை பயன்படுத்தி இவங்க இந்த மிசிர் இவங்க மிசிர்ல என்ன வந்தாங்க இந்த கூட்டம் மிசிருக்கு வந்த உடனே மிசிர்ல உள்ள வாலி இவங்க அவ்வளவு பேரையும் கொல்லணும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதினாங்க. இந்த கடிதம் வந்து ஹலீஃபாவின் பெயரால பிணைந்துரைக்கப்பட்ட பொய்யாக முசவர் பண்ணப்பட்ட ஒரு கடிதம். அப்ப இந்த கடிதம் இடையில அவங்களுக்கு கிடைக்கல. இந்த கிடைச்ச பின்னாடி என்ன செய்யறாங்க மறுபடியும் இந்த சஹாபாக்கள் மதீனால இல்லாத காரணத்தினாலையும் இந்த கழக கூட்டத்தினுடைய நோக்கமே ஹலீஃபாவை இது பண்றது. இதெல்லாத்துக்கும் பின்னாடி இந்த அப்துல்லா இப்னு சபா தான் காரணமாக இருந்தான். இந்த கழகங்கள் தான் இந்த பிரச்சனைகள் தான் இந்த காரணிகள் மூலமாகத்தான் ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்படுறாங்க. சஹாபாக்கள் முக்கியமானவர்கள் இல்லாத சமயத்தில் தங்களுக்கு தங்களுடைய தங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் என்று அஞ்சு இந்த கலகக்காரர்கள் பலவந்தமாக அவங்களுடைய வீட்டுக்குள்ளே ஏறி குதித்து ஹலீஃபா அவர்களை கொலை செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவியார் தடுக்க வராங்க. ஆனால் அதன் மூலம் அவங்களும் என்ன செய்யறாங்க அவங்களுக்கும் காயம் ஏற்படுகிற அவங்க கை வெட்டப்படுகிறது. அதே போல ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹுவர்கள் தனது ஹிஜ்ரி 35வது ஆண்டு தனது 82வது வயதிலே மரணம் அடைகிறார்கள். மொத்தம் இவருடைய ஆட்சி காலம் 12 வருடங்களாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் என்னன்னு சொன்னா இவங்களுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுச்சு. நான் அதில் ஒரு சில விஷயங்களை சொன்னேன். இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்குமே அன்றைய காலத்திலே நீங்க இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக புகாரில் இறந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு ஒரு மனிதர் மிஸ்ரிலிருந்து வந்து அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த குற்றச்சாட்டுகள் சொல்றார். அதுல அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகான முறையில் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இது இஸ்லாமிய வரலாற்றில் களங்கம் ஏற்படுத்துறதுக்காக வேண்டிய ஒரு சிலர்கள் செய்த திட்டமிட்ட சில சதிகள் ஒன்றுதான். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு தகுதி இல்லை என்ற குற்றச்சாட்டு வச்சது. அவர் பொருத்தம் இல்லாதவர், இறக்க குணமுடையவர், குடும்பத்துக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தார் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகள், அபாண்டமானவைகள். அப்படி தகுதி இல்லாத ஒருத்தரை முழு நபி தோழர்களும் சேர்ந்து ஒரு கலீபாவாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வாரத்துக்கு முழுமையான எல்லா அதிகாரமும் ஆளுமையும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தது. என்றாலும் ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே முன்னறிவிப்பு செஞ்சாங்க, நீங்க கொல்லப்படுவீங்கன்றது. அவர் ஷஹீத் ஆகுவார்ன்றத சொல்லிட்டாங்க. அது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தெரிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் கடைசி டைம்ல கூட சஹாபாக்கெல்லாம் அவருக்கு எதிராக அவருக்கு சார்பாக போராட முடிந்த சமயத்தில் என்னால இந்த சமுதாயத்தில் இந்த பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி தனக்கு சார்பாக போரிட வந்த நபித்தோழர்களை கூட போரிடாமல் தடுத்தாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களை, தான் கொல்லப்படும் யாராக இருந்தாலும் உயிருக்கு உரச்சம் இருக்கும். அப்ப ரசூல்லாவுடைய முன்னறிவிப்பும் தெரியும், தான் கொல்லப்படுவேன் என்பதும் தெரியும். தன்னை கொல்றதுக்கு தான் இந்த கூட்டமே கூடியிருக்கிறது. அந்த 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 சூழலாம் எடுத்து பார்க்கிற சமயத்தில் ஒரு மூமினால தான் அப்படிப்பட்ட சோதனைகள் தாங்கிக் கொள்ள முடியும். சாதாரண ஈமான் உள்ளவர்களால் இப்படிப்பட்ட பயங்கரமான சூழல் என்ன செய்யாத தாங்கிக் கொள்ள முடியாது. அதை எதிர்கொள்றதே ரொம்ப சிரமம் என்பதை நம்ம விலகிக் கொள்வதோட இதுதான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டிய செய்தி. அடுத்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான செய்திகளை பார்ப்பீர்கள்.